சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்குது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. சர்க்கரை நோய் பத்தி ஏற்கனவே நம்ம உங்களுக்கு 2-3 ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். சர்க்கரை நோய் இது உலகத்திலேயே இந்தியா தலைநகரம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் நல்லவேளை தலைநகரம் ஆகலை, சர்க்கரை நோயோட தலைநகரம் ஆகலை, கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்துல பெரியவங்களுக்கு வயதானவர்களுக்கு மட்டுமே இருந்த சர்க்கரை நோய் குழந்தைகளுக்கு வளரிளம் பிராயத்தினர் கூட தாக்குச்சு. இந்த சர்க்கரை நோயோட சம்பந்தப்பட்ட இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்ப்பகால சர்க்கரை நோய். ஒன்றுமே இருக்காது, முன்னால் வந்து அவங்களுக்கு இதுக்குண்டான அறிகுறியே இருக்காது. ஆனால் இப்போ பேறுகால சமயத்திலையும் சரி சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கர்ப்பகால சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் சாந்தி அவர்கள். அவங்க கிட்ட இதை பற்றி மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கங்க
டாக்டர். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதாவது கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னா என்ன?
வணக்கம் சமுதாய வானொலி நிலைய நேயர்களே, இன்னைக்கு இங்கே உங்களை இந்த வானொலி மூலமாக நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நான் இன்னைக்கு கொடுப்பேங்கிறத நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோய். கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோய் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா கர்ப்பத்தில் வந்து சர்க்கரை வர்றதுனால குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கலாம். இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது. அதாவது கர்ப்பகால சர்க்கரைனாலே என்ன அர்த்தம் அப்படின்னம்னா ஒரு கர்ப்பமாயி 4 மாதம் 5 மாதம் கழித்து வர்றதுக்கு பேர் தான் கர்ப்பகால சர்க்கரை நோய். பட் நிறைய பேர்த்துக்கு கர்ப்பமான உடனேயே தெரியும், அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சர்க்கரை வர்றதுக்கான அறிகுறிகள் உடம்புல இருந்திருக்கும். ஆனால் வந்து அதை வந்து அவங்க கண்டறியப்படாமல் இருந்ததுனால கர்ப்பம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக மாறிடுது. ஸோ எக்ஸாக்டாக ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது 4வது 5வது மாதம் கர்ப்பத்துக்கு அப்புறம் வர்றது. அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல சர்க்கரை இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குதுன்னு அர்த்தங்க.
4வது மாதத்தில் வந்தால் தான் இது கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒருவேளை பெற்றோர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அந்த மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கர்ப்பகால சர்க்கரை நோய் ஏற்படுது?
இதுக்கு வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. பட் இருந்தால் கூட நான் ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன அப்படின்னா மெயினாக வந்து லேட்டாக நம்ம வந்து கர்ப்பமாகறது, அதாவது காலம் கடந்து வயசானதுக்கு அப்புறம் ஒரு 30 வயசுக்கு மேலே கர்ப்பம் ஆகிறப்ப இந்த ரிஸ்க் வந்து ஜாஸ்தி நான் பார்க்குறேன். நான் அது இல்லாமல் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறோம், பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது. அதாவது இர்ரெகுலர்னா எப்படி சொல்லலாம்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், முட்டை கருப்பையில் நீர் கட்டி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கிற மாதிரியான ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு சுகர் இருக்கிற மாதிரியான ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க.
இப்போ டிலேடு ப்ரெக்னன்சி, காலம் தாழ்த்தின ப்ரெக்னன்சியில் கூட அது உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் என்னென்னா பெண்கள் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணுறது தான். ஐடி ஃபீல்டுனாலும் சரி, இல்லை மற்ற வேலை வாய்ப்புகள், வேலைக்கு போகிறதுனாலும் சரி, மற்ற துறைகள்னாலும் சரி லேட்டாக தான் கல்யாணம் ஆகுது. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இதை வந்து ட்ரிகர் பண்ணிவிடுது?
டெஃபினட்டாக வந்து இது எல்லாமே ரோல் தானுங்க. இப்போ நீங்கள் இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன எல்லா ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. லேட்டாக கல்யாணம் ஆகிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா மெயின் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் முழிச்சிருந்தோம் பகலில் தூங்குற ஹேபிட்டும் இருக்கிறவங்களுக்கும் இந்த சர்க்கரை நோய் வந்து அதிகமாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கர்ப்பகால சர்க்கரை நோயாக இருக்கணுங்க அவசியம் இல்லை, நார்மலாகவே சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
இது வந்து நார்மல் ஆயிருமா? ஒன்ஸ் டெலிவரி ஆயிருச்சு அப்படின்னா இந்த கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயானது நார்மலுக்கு வந்துருமா?
என்ன அப்படின்னா, இந்த 4வது 5வது மாசத்துக்கு அப்புறம் வர கர்ப்பகால சர்க்கரை நோய் 99% நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அவங்க வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து இடையில சுகர்ஸ் வந்து செக் பண்ணிட்டே தான் இருக்கணும். இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம சுகர் இருக்குன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா, அவங்களுக்கு உடம்புல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சர்க்கரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது அவங்க அந்த டைம்ல எவ்வளோ ப்ரெக்னன்சில வெயிட் கெயின் பண்ணாங்க அதை குறைச்சிக்கிறது, ஸ்ட்ரெஸ் கம்மியாக வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான உணவு முறை, உடற்பயிற்சி இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தள்ளி போடப்படும்.
இதுக்குண்டான அறிகுறிகள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
கர்ப்பத்தில் வர்ற சர்க்கரைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அறிகுறிகள் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ அதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணாலொழிய கண்டுபிடிக்கவே முடியாது. ரேஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இந்திய நாட்டில் பிறந்த எல்லா பெண்களும் கட்டாயம் கர்ப்பம் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் ஆனத உடனேயே சுகர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வர்றதை விட சர்க்கரை நோய் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு 10 வருஷம் முன்னாடியே வர்றதா ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ கர்ப்பத்திற்கும் சர்க்கரைக்கு அறிகுறிகள் இருக்காது. நம்மளா போய் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுல தான் நம்ம அதையே வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்படி ஏர்லியா கண்டுபிடிச்சிக்கிறதன் மூலமா வைத்தியம் ஏரியா ஸ்டார்ட் ஆயிட்டு குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கலாம்.
இதுக்குண்டான டெஸ்ட் இதெல்லாம் எப்போ பண்ணணும், பரிசோதனைகள்லாம் எப்போ ஆரம்பிக்கணும்?
கர்ப்பம் ஆன உடனேயே, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் யூரின் டெஸ்ட் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு பார்த்துடுறீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட எப்படி சுகர் செக் பண்ணிக்கிறதுங்கிற அறிவுரைகள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் போய் ஒரு சுகர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளுக்கோஸ் குடிச்சு பார்க்கணும். உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி குளுக்கோஸ் குடிக்கிறது இன்னும் நல்லது. அது உங்களோட பேருகால டாக்டரை பார்த்தீங்கன்னாலே அவங்களே உங்களுக்கு அதை பற்றின அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குளுக்கோஸ் குடிச்சு பார்க்குற சுகரில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது கட் ஆஃப் வேல்யூங்கிறத பொறுத்து உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன்னா, தாய்க்கு சர்க்கரை நோய் இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அதிக எடையுள்ள குழந்தையாக பிறக்கும், டெலிவரிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையா டாக்டர்?
கண்டிப்பாங்க. நம்ம சர்க்கரை நோயை வந்து கவனிக்காம விட்டு அதிகமான சர்க்கரையோடையே அம்மா இருக்கிறப்ப ரத்தத்தில் அந்த அதிகமான சர்க்கரை வந்து குழந்தைக்கு பாஸ் ஆன ஆகுதுங்க. இப்போ அம்மாவோட கணையம்தான் வந்து இன்சுலின் வந்து சுரக்கிறது கம்மியாக சுரக்குது, அதனால கர்ப்பத்தில் வந்து சர்க்கரை வருது. பட் குழந்தையோட கணையம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த அதிகப்படியான சர்க்கரை குழந்தைக்கு போகிறப்ப குழந்தையோட கணையம் வந்து தேவையான அளவுக்கு அதிகமாக இன்சுலினை சுரக்கும் அந்த சர்க்கரையை சமன்படுத்துறதுக்காக. அப்படி இருக்கிற காலத்தில் குழந்தை வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஏன்னா அதுக்கு ஊட்டம் ஜாஸ்தியாக போகுது, சர்க்கரை ஜாஸ்தியாக போகுதுங்க அதனால. ஸோ அப்படி வந்து அதிகமான எடையோடு இருக்கிற குழந்தைகள் வந்து மோஸ்ட்லி வந்து நார்மல் டெலிவரிக்கு இல்லாமல் சிசேரியன் டெலிவரிக்கு தான் போயிடுறாங்க.
அப்போ அப்படி பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை நோய் பிறவியிலே இருக்குமா, அதை குணப்படுத்த முடியுமா எப்படி? அதாவது சர்க்கரை அதிகமாக போகும்னு சொன்னீங்க, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா குழந்தைக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டிருக்குது அப்படின்ட்டு, அது சரியா?
இல்லை, எக்ஸாக்ட்லி கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு அந்த சர்க்கரையில் வந்து அதிகமாக குழந்தைக்கு போகிறப்ப அந்த குழந்தையோட கணையம் அதிகமான இன்சுலின் சுரக்குதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. சுரக்கிறதே எதுக்காகனா சர்க்கரையை நார்மல் படுத்துறதுக்காக தான், இயற்கை வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதனால வந்து கர்ப்பத்தில் சர்க்கரை இருக்கிறதுனால குழந்தைக்கு சர்க்கரை உடனே தொத்து வியாதி மாதிரி பரவாது. பட் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுலேயும் அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா வாய்ப்புகள் மிக அதிகம்ங்க.
சரி, இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தாய் எடுத்துக்கணும்?
சர்க்கரை வந்து இப்போ கர்ப்பத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே முதல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு தானுங்க. அதை கட்டுப்பாடுன்னு கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னம்னா உணவை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதாவது உங்கள் குழந்தை வளர்றதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவங்க சாப்பிடணும், வளர்றதுக்கு என்ன தேவை இல்லையோ அதையெல்லாம் விட்டுடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை, ஸ்வீட்டு, எண்ணெய் பலகாரங்கள், பேக்கரி உணவுகள், வெளியே கடையிலிருந்து வாங்கி வர்ற உணவுகளை வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து டோட்டலாக தவிர்த்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிறது, சாப்பாடு, காய், கீரை, டிஃபன் ஐட்டம்ஸ் எதுனாலும் அந்த மாதிரி இயற்கையாக நம்ம கையால் சமைச்சு சாப்பிட்றது வந்து சர்க்கரையை மேக்சிமம் வந்து கண்ட்ரோல்குள்ளே வைக்குங்க. அந்த மாதிரி சர்க்கரை வந்து உங்களுக்கு உணவு வழியாக கட்டுப்பாட்டுக்கு வரல அப்படின்னா அடுத்தது வந்து மெடிசன்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரே மருந்து என்ன கர்ப்ப காலத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் மட்டும்தான். ஸோ இதை கேட்குற வானொலி நேயர்கள், யாராவது உங்களுக்கு டாக்டர் சர்க்கரை நோய் வந்து கர்ப்பத்தில் வந்திருக்கு, ஊசி போடணும்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதீங்க. அது மட்டுமே உங்களுக்கு வைத்தியம். அந்த டைமில் வந்து ஊசி மட்டும்தான் நீங்கள் போட்டுக்க முடியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரை வடிவத்தில் இருக்கிற சர்க்கரை மருந்துகள் எல்லாமே குழந்தைய பாதிக்கும். அதனால் தயவு செஞ்சு மாத்திரை வடிவங்களத்தில் இருக்கிற சர்க்கரை மருந்தை எடுத்துக்காம ஊசி மருந்து போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க.
இப்போ பெண்கள் எல்லாமே வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூணு வேளையும் வெளியே சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வெளியே சாப்பிடும் பட்சத்தில், இப்போ நீங்கள் சொன்ன இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் முதல்லையே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதா?
கட்டாயம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோய் மட்டும் கிடையாது, நார்மலாகவே நம்ம உடம்புல இந்த மாதிரியான உணவுகள் அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப உடம்புக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸை கொண்டு போய் கொடுத்துரும். சர்க்கரைன்னு ஒன்று வந்துச்சு, ப்ரெஷர்னு ஒன்று வந்துச்சுன்னா அது எல்லாமே லைஃப் லாங்காக நம்ம கூட இருக்கிற வியாதிகள். ஸோ அதை வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து வராமல் இருக்கணும், தடுத்துக்கணும் அப்படின்னம்னா எப்பவுமே வந்து லைஃப் லாங்காக நம்ம நல்ல வகையான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க.
இப்போ நீங்கள் கர்ப்பகால சர்க்கரை நோயினால் இருக்கப்பட்டவங்களுக்கு உண்டான டெலிவரி சொன்னீங்க, காம்ப்ளிகேஷன் வரும், சிசேரியன் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு சர்க்கரை நோய் இருந்து அந்த பெண் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, அது டெலிவரி இன்னும் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குமா?
ஏற்கனவே சர்க்கரை இருக்கிற பெண்களுக்கு அவங்க கர்ப்பமாகறாங்க அப்படிங்கிறது வந்து முதல்ல பிளான் பண்ணி தான் கர்ப்பமாகணும். அவங்க தானாக வந்து அவங்களுக்கே தெரியாமல் கர்ப்பமாகறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். முதல்ல வந்து அவங்க வந்து கர்ப்பமாகறதுக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது மாத்திரை வடிவத்தில் மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா நிறுத்தி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்சுலின் போட்டு சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம். HbA1c அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது, 3 மாத ஆவரேஜ் சர்க்கரைன்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டு வந்து 6% கீழே இருக்கிறப்ப கர்ப்பமானோம் அப்படின்னம்னா குழந்தைக்கு வந்து சர்க்கரைனால கர்ப்பத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த 6%க்குள்ளே வர்றத மாதிரி அந்த உங்களோட ட்ரீட்மெண்ட் இன்சுலினில் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பமாகறதுக்கு ரெடி பண்ணி கர்ப்பமாகறப்ப அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக போகும். ப்ரெக்னென்சி ஃபுல்லாக அவங்க இன்சுலின் தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அவங்க நார்மலாக இருக்குது அவங்க சுகர் அப்படின்னா சர்க்கரைனால வந்து அவங்களோட டெலிவரி விஷயம் எதுவும் மாறாது. ஈவன் அவங்க வந்து நார்மல் டெலிவரிக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது வந்து அந்த இடத்துல அவங்க எப்படி மானிட்டர் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கங்கிறத பொறுத்து. டெலிவரிக்கு அப்புறமும் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்து முடிய வரைக்குமே அவங்க வந்து இன்சுலினில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மருந்துக்கு சேஞ்ச் ஆகணுங்க. ஸோ சர்க்கரை இருக்கிறதுனால கர்ப்பத்தில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், வேறு இன்னும் பெரிய வித்தியாசங்கள் அங்கே அவசியம் இல்லைங்க.
சரிங்க மேடம், இப்போ தாய்க்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது, குழந்தைக்கு வந்து பால் ஊட்டலாமா?
தாராளமாக பால் கொடுக்கலாம். பால் கொடுக்கறது சர்க்கரை நோய் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், அவங்களோட வெயிட்டு குறையிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் கொடுக்குறப்ப அவங்க மாத்திரை வடிவத்தில் இருக்கிற மருந்துகளை எடுக்கக்கூடாது, இன்சுலின் மட்டும்தான் போட்டுக்கணும். அது மட்டும்தான் ப்ரிகாஷனுங்க.
இப்போ டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துருமா? அதாவது இந்த கர்ப்ப காலத்தில் 4வது மாதத்துலேருந்து சர்க்கரை நோய் ஏற்பட்டவங்களுக்கு கட்டுப்பாட்டில் வந்துருமா, நார்மல் ஆகிடுமா?
டெலிவரி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு 99% வந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோய்க்கு. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க வந்து ரெகுலராக அவங்கள மானிட்டர் பண்ணிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்தில் அவங்க எவ்வளோ வெயிட் ஏறினாங்களோ அந்த வெயிட்டை குறைச்சிக்கணும். அவங்களோட ஆகாரம் வந்து பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். என்ன உடம்பு குறையறதுக்கு தேவையோ அந்த மாதிரி அவங்க டயட் எடுத்துக்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி கட்டாயம் வேணும். பால் அவங்க தாராளமாக அவங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுகர் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கும். மானிட்டரிங் எப்படி அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வாரத்தில் GTT டெஸ்ட் பண்ணுவோம், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி வெறும் வயிற்றில் சுகரும் குளுக்கோஸ் குடிச்சு அதுக்கப்புறமும் இன்னொரு டைம் பார்ப்போம். 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்கறது வந்து இன்னும் அக்யூரட்டாக நம்மளுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சுகர் இருக்கான்னு பார்த்துக்கிறது, இதே மெத்தடில் பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க.
இப்போ பெரும்பாலும் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை தான் இருக்குது. ஒருவேளை இந்த பெண் 2வது கர்ப்பமாகும் பொழுது திரும்பவும் இந்த மாதிரி அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு உடம்புல வந்து இவங்க கர்ப்பமாக இருக்கிறப்ப சர்க்கரை இருந்துச்சுன்னா 2வது குழந்தையும் ஆகிறப்ப கர்ப்பமாகறப்ப சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் நார்மலாக நம்ம லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அவங்க என்ன வெயிட் போடுறாங்களோ அதை குறைக்கிறதே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாம் 2வது குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரையோடு ஆகிடுறாங்க. ஸோ அவங்க ஐடியல் வெயிட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க.
டெலிவரி வந்து காம்ப்ளிகேட் ஆகும்னு சொன்னீங்க, இது தவிர வேறு ஏதாவது பிரச்சனைகள் அந்த தாய்க்கோ குழந்தைக்கோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
கர்ப்பத்தில் வந்து இப்போ குழந்தை வந்து பிறக்கிறதுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிசேரியன் மெயினாக ஆயிடுதுன்னு நம்ம சொன்னோம். ஏன்னு கேட்டால் அந்த பேபி வந்து பெருசாக வளர்ந்துறதுனால அப்படி வந்து ட்ரை பண்ணுறோம் நார்மலுக்கே அப்படிங்கிறப்ப நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் டெலிவரிலேயே வரும், அம்மாவுக்கும் சரி குழந்தைக்கும் சரி. சில சமயம் வந்து குழந்தைக்கு வந்து அந்த ஷோல்டர்லாம் வந்து ஹெர்ப்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க, நர்வ் கம்ப்ரெஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்தால் சிசேரியன் போயிடுவாங்க, டாக்டர்ஸ் வந்து நார்மலுக்கு வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே வயிற்றில் இருக்கிறப்ப அம்மாவுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் இல்லைன்னா குழந்தைக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப லோவாயிடுங்க, ஹைப்போகிளைசிமியா சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக சுகர் பார்த்து குளுக்கோஸ் வாட்டர் வந்து நம்ம நரம்பு வழியாக கொடுத்துக்கிறதன் மூலமாக அதை அவாய்ட் பண்ணலாம். அடுத்த 48 hours வந்து ரெகுலர் பிளட் சுகர் மானிட்டரிங் குழந்தைக்கு ரொம்ப தேவைப்படுங்க அந்த டைமில், அது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய பிறந்த உடனேயே அவங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆமாங்க, குழந்தைக்கு மூச்சுத்திணறல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கும் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே குழந்தைக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னம்னா வயிற்றில் இருக்கிறப்ப அம்மாவுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் வர்றது இல்லைங்க. கண்ட்ரோலே வைக்காம ரொம்ப விட்டுட்டாங்கன்னா குழந்தை வயிற்றுல இருக்கிறப்பவே இறந்து போறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கு. அதனால சுகர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம், பட் அதை விட முக்கியம் அதுக்கு வைத்தியமும் கட்டாயம் கரெக்டா பண்ணிக்கணுங்க.
இப்ப சில பெண்கள் சமீபத்துல நம்ம கேள்விப்படுறோம், இளம் பெண்களும் மதுவுக்கும் புகைக்கும் பழகிட்டு வர்றாங்க அப்படின்ட்டு, இவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் தாக்கக்கூடிய அபாயம் எவ்வளவு தூரம் இருக்குது?
மது பழக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அகெயின் அது அவங்களோட வெயிட் சம்மந்தப்பட்ட விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலோரி அதிகமாக உள்ளே போகிறதுனால மதுவுலேயும் கலோரிகள் ஜாஸ்தி, அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டுலேயும் கலோரிகள் ஜாஸ்தி. ஸோ அவங்க டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச எக்ஸஸ் வெயிட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சுகருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. மதுவும் வந்து டைரக்டாகவும் குழந்தைய பாதிக்கும், அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாதுங்க. புகைப்பழக்கம் அப்படிங்கிறதும் வந்து சுகர் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் புகைப்பழக்கம்ங்கிறது வந்து கர்ப்பத்துக்கு நல்லதில்லை.
சரி, இப்படி பிறந்த ஒரு குழந்தை அதனோட வளர்ச்சி எப்படி இருக்கும், மைல்ஸ்டோன்ஸ்?
மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்ப குழந்தை வந்து நல்லபடியாக உங்களுக்கு நர்வ் எல்லாம் நல்லா வளர்ந்து தான் பிறந்திருக்குன்னா மைல்ஸ்டோன்ஸில் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வர்றதில்லை. அதாவது கர்ப்பத்தில் பிறக்கிற குழந்தைக்கு சர்க்கரை இருக்கிறதுனால பிறக்கிற குழந்தைக்கு மைல்ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது பெருசாக இருக்கிறது இல்லைங்க. அன்லஸ் அதர்வைஸ் ரொம்ப சுகரை வந்து அவங்க கண்ட்ரோலே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா தான் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வருது. நார்மலாக ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதில்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் குழந்தை சாப்பிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா வந்து நார்மல் ஃபுட்டில் இல்லை, எக்ஸசைஸ் ஓரியன்டாக இல்லை அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவே அதிகம் தானுங்க.
ஆக அம்மாக்கள் தான் குழந்தையோட நலன் கருதி இது வராமல் பார்த்துக்கணும் இல்லைங்களா?
கண்டிப்பாங்க. இன்னும் நான் வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கே நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிறது களிமண் மாதிரிங்க, அம்மாங்கிற கை தான் வந்து அதை அழகான பொம்மையாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு. ஸோ அம்மாக்கள் கரெக்டாக இருந்தால் குழந்தைகள் வந்து வியாதிகள் இல்லாமல் கண்டிப்பாக நல்லா வளர முடியுங்க.
தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வரலாறு எனக்கு, மன்னன் அரசி யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த ஆஸ்தான ஜோசியர் வந்து கணிச்சாராம், இவ்வளோ நாளிகைக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறந்தா அவன் வந்து உலகை ஆளும் வல்லமை பொருந்திய ஒரு அரசனா வருவான் அப்படின்னு சொன்னதுனால அந்த அரசி என்ன பண்ணாங்களாம், அந்த பேறுகால வலியையும் பிரசவ வலியையும் தாங்கிட்டு என்னை தலைகளை கட்டி தொங்க விட்டுருங்க, அந்த நேரம் முடிஞ்ச அப்புறம் நான் வந்து பிரசவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். வந்து அந்த மாதிரி தாய்மார்கள்லாம் ஒரு காலத்துல நம்ம இந்த வரலாறு மூலமா நம்ம அறிய முடியுது. அந்த பிரசவ வலியையும் பொருட்படுத்தாம தலைகளை அந்த அம்மா கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு டெலிவரி ஆச்சான். அப்படிலாம் இருக்கும்போது என்ன, ஒரு சாதாரண சாப்பாடு, நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தா ஒரு நல்ல குழந்தையே நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு அந்த அம்மாவுக்கும் ஏற்படும், குடும்பத்துக்கும் ஏற்படும் இல்லைங்களா?
கண்டிப்பாங்க. அம்மாக்கள் தான் வந்து எல்லா விதத்திலையும் பொறுப்பு. நீங்க ஒரு கதை சொன்னீங்க மேடம், எனக்கு அதனால ஒரு வரலாற்று கதையா இல்லாம இப்ப நடந்த ஒரு ரீசெண்டா என்னோட பிராக்டிஸ்ல நான் பார்த்தது ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. பேர் சொல்ல விரும்பல அந்த பேஷண்ட்டோட பேரை. பட் அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் லேடி. இப்போ வந்து அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 26 இயர்ஸ். பட் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு. சிக்கன் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு வந்து சர்க்கரை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சர்க்கரைக்கு வந்து அவங்களுக்கு வந்து Type 1 சொல்லுவோம், அதாவது இன்சுலின் இல்லாம அவங்க வாழ முடியாது. அந்த மாதிரியான சர்க்கரை அந்த வைரஸ்னால, சிக்கன் பாக்ஸ் வைரஸ்னால அவங்க கணையம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி அவங்க வந்து 18 வயசுலயே அவங்களுக்கு ஒரு சுகர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. பட் அந்த லேடி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு சரியா எடுத்துக்கவே இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் போட்டா அவங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி ஆயிடுறாங்க, இன்சுலின் நிறுத்தினா வெயிட் குறையறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு அவங்க வந்து சரியா அவங்களுக்கு வைத்தியம் எடுத்துக்காம அவங்களோட ஹெல்த் அவங்க கண்டுக்காமையே விட்டுருந்தாங்க. கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து கர்ப்பமானாங்க. கர்ப்பமானதுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சர்க்கரைக்கு வந்து கரெக்டான வைத்தியம் எடுத்துக்காததுனால ஒரு 8வது மாசம் வந்து அவங்களுக்கு அவங்களோட குழந்தை வயித்திலேயே இறந்துருச்சு. இது வந்து அவங்க மனநிலையை ரொம்ப பாதிச்சிச்சு. ஒரு 1 இயர் மறுபடியும் அதே மாதிரி சுகருக்கு இன்சுலின் எடுக்கிறதும் எடுக்காததும் இதே மாதிரியோட இதுல போயிருந்தாங்க. மறுபடியும் அவங்க வந்து கன்சீவ் ஆனாங்க ஒரு 1 இயர் கழிச்சு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 9th மந்த்தில் அவங்க குழந்தை மறுபடியும் இறந்து போயிடுச்சு வயிற்றுலேயே. முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கர்ப்பத்தில் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த குழந்தைக்கு நாடி துடிப்பு உள்ள நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இந்த லேடி இந்த 2 விதமான பேட் மெமரிஸை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, எங்கிட்ட வந்து உட்கார்றப்ப, எனக்கு வந்து கர்ப்பமாகிறதுக்கான தகுதி கிடையாது, அதனால் வந்து நான் அந்த விஷயத்த வந்து ஒரு வாடகை தாய் மூலமாக செஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன், ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி என்னோட கருமுட்டை எடுக்கிறதுல இருந்ததுக்கு எனக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எங்கிட்ட வந்தாங்க. பட் அவங்களுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுத்து, உங்களோட கர்ப்ப காலத்துலேயும் சர்க்கரையை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், நீங்களே நார்மலாகவே குழந்தை பெற்றுக்க முடியும், வாடகை தாய் உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இப்போ சுகரை கண்ட்ரோலை நல்லா பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் அவங்க கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இப்போ அவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறதன் மூலமாக உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இது நிறைய லேடிஸ்க்கு நான் சொல்றது வந்து பிடிக்கலாம் பிடிக்காமையும் போகலாம், பட் வேர்ல்டே வந்து மொத்தமா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற லேடி வந்து கட்டாயம் பொறுப்பெடுத்துக்கணும், அவங்க மட்டுமே பொறுப்பெடுத்துக்க முடியுங்கிறதும் என்னோட அபிப்பிராயம்ங்க.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
தேங்க்யூப்பா. தேங்க்யூ.
கர்ப்பகால சர்க்கரை நோய் பற்றிய விரிவான பல தகவல்களை தந்தாங்க. கோவை RS புரம் ஏசியன் டயபெட்டிஸ் சென்டர் கர்ப்பகால சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் கே சாந்தி அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055
243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.